ओम अज्ञान किमरांदस्य ज्ञानांजन चला गया ससुरु मिलता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं ताभिदं मे न भूतले स्वयं रूप कथामय्यं ददातीं स वदान्तिकं वान्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगगना रघुनाथं संसजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगनललिता शिवशाखां च नमाओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनिधि नामिने नमो आचार्य पादानिताय गुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामदायिने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगी। हरे कृष्णा இந்த இனிமையான மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த தாமோதர மாதத்தில் நம்ம எண்ணற்ற ஆச்சாரிய அவதார தினமும் மறைவு தினத்தை பற்றி கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். இந்த தாமோதர மாதத்தில் கார்த்திகை விரதத்தில் நிறைய வைஷ்ணவ ஆச்சாரியர் தோன்றியிருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. அதில் இன்றைக்கு வந்து வாசுதேவ் கோஷருடைய மறைவு தினத்தை பற்றி நம்ம கலந்து ஆலோசிக்கலாம்னு இருக்கோம். வாசுதேவ் கோஷ் சைத்திரமாப்பி சாக்கிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். வாசுதேவ் கோஷ் என்கிற வசு கோஷ், மாதவ் கோஷ், கோவிந்த கோஷ் இந்த மூணு பேரும் சகோதரர்கள். இவங்க மூன்று பேருமே சைத்திரமாவுடைய சகாக்களில் ரொம்ப மிக நெருக்கமான சகாக்களாக கருதப்படுறாங்க. சைத்திரமாவும் நித்யானந்த பிரபுவும் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவங்க எப்பவுமே மாதுரிய ரசத்தில் அவங்க மூழ்கி இருக்காங்க. அவங்க வந்து ஸ்ரீ ராதாராணியை தான் தன்னுடைய அடைக்கலமாக கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஆசிரிய விக்கிரகமாக அவங்கள வழிபாடு பண்ணுறாங்க. இவங்க மூணு பேருமே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க கீர்த்தனம் செய்கிறாங்கன்னா சைத்திரமாபு நித்யான பிரபுவும் அவங்களே சுயமாக வந்து நர்த்தனம் செய்வாங்க இவங்களுடைய கீர்த்தனை கேட்டு. அந்தளவுக்கு அவங்க கீர்த்தனில் ரொம்ப அற்புதமாக சைத்திரமாபு சந்தோஷப்படுத்தக்கூடியவங்க. ஒவ்வொரு ரத யாத்திரை தினத்தன்றும் ஒவ்வொரு வருடம் ரத யாத்திரை என்று அவங்க பூரியில் வந்து ரத யாத்திரை உற்சவத்தில் கலந்துட்டு நாம சங்கீர்த்தனம் செய்வாங்க. சைத்திரமாபிய சங்கத்தில் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ அந்த பூரி ரத யாத்திரையில் சைத்திரமாபிய குழுக்கள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு குழுக்களில் இவங்க இருந்து நாம சங்கீர்த்தனம் செய்வாங்க. வசுதேவ் கோஷ் ரொம்ப அற்புதமாக கீர்த்தனம் செய்யக்கூடியவர் பெங்காலில். அவர் ரொம்ப அற்புதமான வங்காள மொழியில் பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சைத்திரமாவுடைய புகழ்ந்து ரொம்ப அற்புதமாக பாடல் பாடியிருக்காங்க. இப்போ வசு கோஷ் ஒரு பாடலில் ரொம்ப அற்புதமாக பிரார்த்தனை செய்கிறார். இப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் தோன்றியிருக்கார். இப்போ அவர் ஒரு வேளை இந்த கலியுகத்தில் தோன்றலைன்னா இதை நம்ம எப்படி உயிர் வாழ முடியும்? கலியுகம் அவ்வளோ துர்பாக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய காரணமற்ற கருணினால் இந்த கலியுகத்தில் தோன்றி நமக்கு, அதாவது இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, அதோட லட்சியம் என்னங்கிறத நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் மட்டும் இங்கே தோன்றலைன்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய தெய்வீகமான பக்தி தொண்டு, அவங்க பக்தி தொண்டு ரொம்ப உன்னதமான நிலையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவருடைய காரணமற்ற கருணினால் சைத்தன்ய மகாபிரபு இங்கே தோன்றினால தான் நம்ம வந்து பக்தி தொண்டுனா என்ன, அது எப்படி நம்ம பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் சைத்தன்ய மகாபிரபுக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். சைத்தன்ய மகாபிரபுவோடைய காரணமற்ற கருணையே இதுக்கு காரணம்னு சொல்லி தன்னுடைய பாடலில் பாடுறார். அதில் அவர் ரொம்ப அற்புதமாக கௌரகரியை துதித்து பாடிண்டு அவர்னால தான் இப்போ நமக்கு உயிர் இருக்குன்னா அதுக்கு அவருடைய தோற்றம் தான் முக்கியமான காரணம்னு சொல்கிறார். இன்னொரு பாடலில் வாசுதேவ் கோஷ் சொல்கிறார், நீங்கள் ஒரு லீலையில் முன்னாடி ராமச்சந்திர பகவானாக தோன்றினீங்க. அவர் சைத்தன்ய மகாபிரபுவை குறித்து பாடும்போது சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபுவை லீலையில் குறித்து பாடும்போது நீங்கள் முன்ன ஒரு சமயம் ராமச்சந்திர பகவானாக தோன்றினீங்க. அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை கட்டி லங்கைக்கு, அந்த சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு போனீங்க. இப்போ கலியுகத்தில் அதே ராமச்சந்திர பகவான் நீங்கள் இப்போ சைத்தன்ய மகாபிரபுவாக தோண்டியிருக்கீங்க. இந்த கலியுகத்தில் வந்து நீங்கள் ஹரிநாமங்கிற ஒரு மிகப்பெரிய பாலத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாலம் ஈவன் குருடர்களை கூட பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேருந்து கடக்க வைக்கக்கூடியதாக இருக்குது, அவங்களுக்கு ஆன்மீக ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய பாடலில் ரொம்ப அற்புதமாக பாடுறார். இப்படி வசு கோஷ் சைத்தன்யாவுடைய லீலைகளையும் அவருடைய புகழையும் எப்பவுமே பாடிக்கொண்டிருக்கார். வசு கோஷ், மாதவ் கோஷ், கோவிந்த கோஷ் இவங்க மூணு பேருமே நித்யானந்த பிரபுவுக்கு ரொம்ப பிரியமானவங்க. எப்போ அவர் கீர்த்தனம் செய்கிறாங்களோ அப்போ நித்யானந்த பிரபு உடனே வந்து நர்த்தனம் பண்ணக்கூடியவராக இருக்கார். இவர் இது சம்மந்தமாக ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, வசு கோஷ் அவங்க தங்கியிருந்தது பூரங்கிங்கிற இடத்துல அவங்களுடைய மாமா வீட்டில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீகட்டாங்கிற இடத்துக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா குமார்ஹட்டாங்கிற இடத்துல தங்கியிருக்கார். குமார்ஹட்டாக்கு அப்புறம் இவங்க மூன்று சகோதரர்களும் நவதீபத்தில் வந்து சிறிது காலம் தங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து உத்தார ராதியா காயஸ்தாங்கிற கம்யூனிட்டி, அந்த குடும்பத்தை அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. சைத்தன்யமா பண்டிதா அப்படி நெருக்கமான சகாக்களாம் சொல்லப்படுறாங்க. சில பக்தி சித்தாந்த சரசி தாக்கூரர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க மூணு பேருமே ஸ்ரீமதி ராதாராணியுடைய முதல் உடனடி விரிவங்கமாக இருக்கிறதா அவர் கருதுகிறார். இவங்க மூன்று பேருமே ரொம்ப அற்புதமான கீர்த்தனம் செய்யக்கூடியவங்க. நம்ம முன்பே பேசிகிட்டு இருக்கோம், இவங்க மூன்று பேருமே குழந்தையிலேருந்தே சைத்தன்யமா அப்படி லீலைகளால் கவரப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வசுகோசோடைய பாடல்களில் சைத்தன்யமா அப்படி குழந்தை பருவம், அப்புறம் அவர்களுடைய நாமசங்கீர்த்த லீலைகள், அப்புறம் அவர் சன்னியாசம் எடுத்துட்டது, இதெல்லாமே அவர் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். அப்புறம் நித்யானந்தருடைய அழகையும் வர்ணித்து அவர் பாடியிருக்கார். கௌர கணோதேச தீபிகாவில் இவங்க மூன்று பேருமே கௌர கணோதேச தீபிகாங்கிற சாஸ்திரத்தில் கோவிந்தகோஷ் மாதவ கோஷ் வாசுகோஷ் இவங்க மூணு பேருமே கிருஷ்ணலீலையில் விரஜலீலையில் கலாவதி ரசோல்லச அண்ட் குணத்துங்கா அப்படிங்கிற சக்கிகளாக சொல்லப்படுறாங்க. இதில் வாசுகோஷ் குணத்துங்க சக்கியாக சொல்லப்படுறாங்க. வாசுதேவ கோஷும் மாதவ கோஷரும் சைத்தன்மாப்பினால நித்தியானந்தருடைய பிரச்சாரத்துக்காக அவர் கூட அனுப்பப்பட்டாங்க. கோவிந்த கோஷ் மட்டும் சைத்தன்மாப்புடைய தங்கிடுறார் ஜெகநாதபுரியில். ஆனாலும் ஒவ்வொரு வருடமும் இவங்க பூரியில் வந்து சைத்தன்மாப்பு சந்தித்து அவங்க நாமசங்கீர்த்தனத்தில் கலந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க சைத்தன்மாப்புடைய மறைவுக்கு அப்புறம் இவங்க மூன்று பேரும் ஸ்ரீ கோவிந்தா அக்ரதீப்புக்கும் போய் அங்கே தங்கிடுறார். ஸ்ரீ மாதவ கோஷ் டைன்ஹாட்டுங்கிற இடத்துல தங்கிடுறார். ஸ்ரீ வசுதேவ கோஷ் தம்ளுக்குங்கிற இடத்துல தங்கிடுறார். இவங்களுடைய லீலைகளை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது கோவிந்த கோஷருடைய லீலைகள். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்திலிருந்து நீலாச்சலத்தில் வந்து தங்கியிருந்தப்போ கோவிந்த கோஷும் அவரோட தங்கியிருந்தார். அப்போ ஒரு சமயம் சைத்தன்ய மகாபிரபு மதிய உணவு அருந்திட்டு அவருக்கு சில சமயம் ஒரு ஹரிதாக்கிங்கிற ஒரு உணவு தேவைப்பட்ட பிரசாதம் தேவைப்பட்டது. அது வந்து டைஜஷன் பண்ணக்கூடியது. அதை வந்து உடனே தன்னுடைய கை நீட்டி கோவிந்த கோஷ்டை கேட்குறார், ஹரிதாக்கி வேணும் ஹரிதாக்கி வேணும்னு. உடனே கோவிந்த கோஷ் வெளியில் போய் பல இடங்களில் போய் மற்ற கிரகஸ்தர்கள்ட்ட மற்ற வீடுகளில் போய் மற்ற பக்தர்கள்ட்ட போய் அந்த கிராமத்து முழுவதும் தேடி அந்த ஹரிதாக்கியை எப்படியோ கண்டுபிடிச்சி எடுத்துக்கொண்டு மகாபிரபுட்ட தரார். அன்று அந்த பிரசாதத்தை மகாபிரபு உட்கொள்கிறார். அதே மாதிரி அடுத்த நாளும் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கையை நீட்டி ஹரிதாக்கி ஹரிதாக்கி அப்படின்னு கோவிந்த கோஷ் பார்த்து கேட்குறார். அப்படி கேட்கும்போது கோவிந்த கோஷ் உடனடியே அந்த ஹரிதாக்கி எடுத்து கொடுக்குறார். அப்போது மகாபிரபு அதை பிரசாதத்தை உட்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேட்குறார், நேற்று நீ இந்த ஹரிதாக்கி கொண்டு வரதுக்கு ரொம்ப சமயம் ஆயிடுச்சு, இன்றைக்கி உடனே கொடுத்துட்டியே எப்படி அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கோவிந்த கோஷ் சொல்கிறார், இது நான் வந்து சேமித்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மகாபிரபு சொல்கிறார், எப்போ நீ வந்து உனக்கு சேமிக்கக்கூடிய எண்ணம் இருக்கோ அப்போ நீ வந்து இல்லை கிரகஸ்த ஆகணுங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. கிரகஸ்த யார் வந்து தன்னுடைய இதில் நிறைய சேமித்து வைத்துக்கொள்கிறாங்களோ நிறைய பண்டங்களையும் பதார்த்தங்களையும் அவர் கிரகஸ்தராகிறதா சொல்லப்படுது. அதனால் நீ கிரகஸ்தராகிறதா நல்லதுன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அறிவுறுத்துறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கட்டினால கோவிந்த கோஷ் அந்த கிராமத்திலே திருமணம் செய்து கொள்கிறார். அந்த கிராமத்திலே திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவரை வந்து கோபிநாதர் விக்கிரகத்தை வழிபட சொல்லி கட்டளையிடுறார். சைத்தன்ய மகாபிரபு அறிவுரையின்படி கோவிந்த கோஷ் ஒரு கோபிநாதர் விக்கிரகத்தை வழிபாடு செய்கிறார். அப்போது அவர் அந்த கோபிநாதருடைய செயல் ஈடுபடும்போது அவருடைய மனைவியும் குழந்தையும் இருந்தாங்க. சிறிது காலத்துக்கு அப்புறம் அவருடைய மனைவியும் குழந்தையும் தவறிடுறாங்க. அவங்க மனைவியும் குழந்தையும் தவறின சமயத்தில் அவருடைய பையனும் அவருடைய மனைவியும் அவருடைய பையனும் தவறின சமயத்தில் கோவிந்த கோஷ் ரொம்ப வேதனைப்படுறார். அன்று எதுவுமே அவர் உணவு உட்கொள்ளாமல் பிரசாதம் எதுவும் உட்கொள்ளாமல் ரொம்ப மன வேதனைப்பட்டு அப்படியே படுத்துட்டுருக்கார். கோபத்தில் அவர் எதுவும் சமைக்கவும் இல்லை, அவர் சமையல் பண்ண மட்டும் இல்லை, அந்த கோவிந்தஜி கோபிநாத்ஜிக்கு எதுவும் பிரசாதம் கொடுக்கும் போகா நிவேத்தனம் செய்யவும் இல்லை. அப்படி எதுவுமே செய்யாமல் அவர் மனவேதனைப்பட்டு படுத்துட்டு இருக்கும்போது கோபிநாதர் அவர் முன்னாடி தோன்றார். அப்போ கோபிநாதர் கேட்குறார், உன்னுடைய மனது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, ஒரு பையன் இறந்து போயிட்டான் சரி, ஆனால் நீ இப்போது அந்த ஒரு பையன் இறந்து போனதுக்கு பதிலாக இன்னொரு பையனை நீ பட்டினி போட்டு கொண்டு போல இருக்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி கோபிநாதர் சொல்லும்போது கோவிந்த கோஷ் கேட்குறார், என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒரு பையன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கோபிநாதர் சொல்கிறார், ஏன் நான் உன் பையன் இல்லையா, நீ எனக்கு பிரசாதம் கொடுத்துருக்க, நீ என்னை கவனிச்சிக்கிற, நான் உன் பையன் தானே, நான் எப்போ உன்னதான சார்ந்திருக்கேன், ஏன் நீ என்னை விளக்குற அப்படின்னு சொல்லி கோபிநாதர் கேட்குறார். அப்போது கோவிந்த கோஷ்க்கு ஒரு திடீர்னு ஒரு என்ன வருது, ஓ அப்படியா, அப்போ நான் என்னுடைய என்னுடைய பையன் இறந்து போயிட்டான், எனக்கு இறுதி காலத்தில் இந்த சிராத செருமனி என்னுடைய பிண்டதானத்தை வந்து யார் செய்ய போகிறாங்க, நீ அதை செய்ய போகிற அப்படின்னு கேட்குறார். அது கோபிநாதர் சொல்கிறார், கோவிந்தஜி சொல்கிறார், கோபிநாதஜி சொல்கிறார், ஆமாம் நான் செய்கிறேன், என்ன இருக்குது, நான் வந்து செய்கிறேனே, அப்போ இப்போ தான் எனக்கு எதாவது கொடுப்பியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கோபிநாதர் கேட்குறார். உடனே கோவிந்த கோசர் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக உற்சாகம் அடைஞ்சு போய் போகா தயார் செய்து கோபிநாத விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் செய்கிறார். அன்று கோபிநாதஜி கோவிந்த கோஷுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்றும் அந்த விக்கிரகம் ஒரு வெள்ளை நிற ஆடை உடுத்திண்டு குசாப்புள்ள கையில் எடுத்துட்டு வலது கையில் எடுத்துட்டு அவர் போய் கோவிந்த கோஷுடைய மறைவு தினத்தினுக்கு அவர் பிண்டதானம் செய்கிறதா இன்றும் அது நடைபெற்று இருக்கு. அந்த கோபிநாதர்ஜியோடைய கோயில் வந்து அக்ரதீப்புங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நவதீப் கட்வா போகிற வழியில் இன்னும் இருக்குது. அந்த விக்கிரகத்தை நம்ம இங்கே தரிசனம் செய்யலாம். அவர் கையில் குசாப்புலோடு அந்த கோபிநாதஜி நமக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கார். இப்படி கோவிந்தர் கோஷ்லையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. வாசுதேவ் கோஷ் அவர் தம்லுக்குங்கிற இடத்துல தங்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு அற்புதமான மகாப்புருடைய விக்கிரகம் அங்கே இன்னும் இருக்குது. அந்த விக்கிரகம் ஒரு முத்திரையை கையில் ஒரு முத்திரையை காமிச்சு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விக்கிரகம் அந்த மாதிரி சைத்தன்மாபுரம் முத்திரை காமிச்சுட்டு இருக்கிற மாதிரி விக்கிரகம் வேறு எந்த இடத்துலையும் விசேஷமாக இல்லை. அது ஏன் சைத்தன்மாபுரம் அந்த மாதிரி முத்திரை காமிச்சுட்டு இருக்காங்கிறதுக்கும் புராண கதைகள் சொல்ல ஆச்சாரியர்கள் கதை சொல்லியிருக்காங்க, சரித்திரத்தில் சொல்லியிருக்காங்க. வாசுகோஸ் சைத்தன்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் அதை தாங்க முடியாமல் அவர் ஒரு குழி தோண்டிட்டு தன்னை சமாதிக்காக அவரே குழி தோண்டி அதில் உட்காந்துன்றார். உட்காந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார். தன்னுடைய இறுதி மூச்சு எப்போ நீக்கு போகும், சைத்தன்மாவுடைய பிரிவு அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் வசுகோஸ் ரொம்ப துயரத்தில் அந்த குழியில் போய் உட்காந்துட்டு நான் எப்போ இந்த உடலை விட்டு போப்பறேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கார். அப்போ சைத்தன்மாப்பிரியே அங்கே தோன்றி அவரை ஒரு கையால் அந்த குழியிலேருந்து மேலே தூக்குறார். அப்புறம் ஒரு கையால் அவருக்கு வரம் அளிக்கிறார். இப்படி அந்த மாதிரி சைத்தன் மாப்ரு வந்து வரமளிக்கிற மாதிரி உள்ள காட்சி அந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். தம்லுக்குங்கிற இடத்துக்கு வந்து நம்ம மேச்சடா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகணும். அது வந்து கல்கட்டா கரக்பூர் போகிற வழியில் இருக்குது. அந்த கல்கட்டா கரக்பூர் போகிற வழியில் ஜெய்கான் மமோர் அப்படிங்கிற இடத்துல இறங்கலாம். ஜெய்கான் மமோருங்கிற இடத்துல இறங்கினா மேச்சடா ஸ்டேஷன் வரும். அங்கேருந்து இந்த தம்லுக்குங்கிற கிராமத்துக்கு நம்ம செல்ல முடியும். அங்கே வந்து வசுகோஸ் அவரை வழிபட்டுருந்த சைத்தன்மாபுரி விக்கிரகத்தை நம்ம இன்றும் தரிசிக்கலாம். ஸோ சைத்தன்மாபுரி சகாக்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. அவங்க தன்னுடைய தூய்மையான பக்தியை எந்த அளவுக்கு மகாபிரபு மேலே வச்சுருந்தாங்க, அவர் எந்த அளவுக்கு சைத்தன்மாபுரம் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்கிறத இந்த மாதிரி ஆச்சாரியருடைய லீலைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சிடலாம். மகாபிரபுவும் தன்னுடைய சகாக்கள் மேலே ரொம்ப அன்யோன்யமாக அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அவங்களும் அவங்களுடைய சைத்தன்மாபிரபு அவருடைய சகாக்களுக்கு சைத்தன் மாபு தான் அவருடைய உயிர் மூச்சு ஆத்மா எல்லாமே. அது மாதிரி சைத்தன் மாபுக்கும் தன்னுடைய சகாக்கள் தான் எல்லாமே. எந்த அளவுக்கு அவங்க அன்பு பரிமாற்றம் செய்திருக்காங்க, இந்த மாதிரி ஆச்சாரியுடைய காரணமற்ற கருணையினாலும் அவங்களுடைய அவங்க வந்து இந்த லோகத்தில் தோன்றி அவங்க மகாபிரபு மேலே எந்த அளவுக்கு பக்தி செய்யணும், அவங்க எந்த அளவுக்கு மகாபிரபு மேலே தூய்மையான அன்பு வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தினாங்க. எல்லாத்துக்கு மேலே அவங்களுடைய காரணமற்ற கருணினால் நம்மளும் ஹரிநாமத்தை உச்சரித்து மகாபிரபு மேலே அன்பை வளர்த்து கொள்வதுக்கு நம்ம வசுகோஷுடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். வாசுதேவ் கோஷ் கட்டாயம் நம்ம மேலே திருப்தி அடைந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம வந்து வசுகோஷுடைய கருணைக்க வேண்டி பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜாய் வாசுதேவ் கோஷ் மகாபிரபு கி, ஜாய் வாசுதேவ் கோஷ் கி, ஜாய் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜாய் ஸ்ரீ குருதேவ் கி, ஜாய் நிதா கோர் பிரேமானந்தே.